السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. وقال الله تبارك وتعالى: وما نرسل بالآيات إلا تخويفا. وقال الله تبارك وتعالى: وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. متفق عليه. وقال عليه الصلاة والسلام أيضا: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام، رواه الإمام مسلم في صحيحه. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த இலங்கை என்ற திருநாடு ஒரு காலத்தில் உலக மக்களினால் உலகத்தின் சுவர்க்கம் என்று வர்ணிக்கப்பட்டது. இன்னும் சிலர் இந்த உலகத்தின் இருதயம் கல்வெண்டு இந்த நாட்டை வர்ணித்தார்கள். அதற்குரிய நியாயமான காரணம் இல்லாமல் அல்ல. இந்த நாட்டினுடைய ஒரு சிறப்புக்கு இந்த ஒரு ஆதாரமே போதுமானது. உலகத்துக்கு வந்த முதல் மனிதர், முதல் முஸ்லிம், முதல் ரசூல், முதல் நபி, முதல் தாயி, முதல் ஹாஜி, அல்லாஹ் அந்த ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த நாட்டிலே தான் இறக்கினார். இந்த
இந்த நாட்டை கண்களால் பார்க்காத எத்தனையோ அறிஞர்கள் இந்த நாட்டினுடைய சிறப்பை பற்றி அரபு உலகிலே இருந்து கவிதைகளை இயற்றினார்கள். 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டினுடைய வானிலையை பற்றி கவிதை இயற்றுகிறார்கள். அவ்வளவு தூரம் ஒரு தீவாக இது இருந்தாலும் உலகளாவிய மக்களுடைய கண்களுக்கு ஒரு அருங்காட்சியாக தெரிந்த ஒரு நாடுதான் இந்த நாடு. அப்படி இருந்த ஒரு நாட்டினுடைய நிலைமை இப்பொழுது தலைகளாகவே புரட்டப்பட்டிருக்கு. எந்த வளங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த வளங்கள் எல்லாம் இப்பொழுது எங்களை பயமுறுத்தும் வளங்களாக மாறியிருக்கு. வானத்தை பார்க்க மனிதன் பயப்படுகிறான், பூமியில் நடக்க பயப்படுகிறான், கடலோரத்துக்கு போக பயப்படுகிறான், ஆற்றங்கரையில் இருப்பதற்கு பயப்படுகிறான். 12 வருடங்களுக்கு முன்னால் கடலோரத்தில் இருந்தவர்கள் கண்ட காட்சியை இன்னும் அவர்கள் மறக்கவில்லை. இப்போதும் அவர்களுடைய உள்ளங்களில் அந்த பயத்தின் ஊசலாட்டம் இருக்கவே செய்கிறது. அதை கடலில் இருந்து தப்பி உள்ள வந்துடுவோம் என்று பார்த்தா ஆறும் விட்டதாக இல்லை. ஆறும் இப்ப பயமுறுது. ஆற்றிலிருந்து தப்பி மலைக்கு போனா மலையும் விடுவில்லை. இடிந்து ஒரு ஊர் இன்னொரு ஊருக்கு மேலான பொருள் மலைக்கு கீழே இருப்போம்னா அதுவும் பயம். ஏன்? அந்த மலைகள் சரிந்து நிலச்சரிவு உண்டாகி அதுக்குள்ள சிக்கிடுவோமோ என்ற ஒரு பயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்றுதான் இங்கு இருக்கு, இருந்த இடத்திலே பூமிக்குள்ள போறது. இவ்வளவு வளமான இந்த நாடு ஒரு பயமான நாடாக மாறுவதற்கு என்ன காரணம்? அதற்கு யாரு காரணம்? அதற்கு யாரு பொறுப்பு? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இப்படியான நிலைமைகளை ஏன் உண்டாக்குறான்? குர்ஆன் மிக தெளிவாகவே சொல்கிறது, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாம் அத்தாட்சிகளை அனுப்புவது அடியார்களை பயமுறுத்த. அத்தாட்சிகள் வருவது அடியார்களை பயமுறுத்த. உங்களுடைய செயல்கள் எனக்கு திருப்தி இல்லை, உங்களுடைய செயல்களை மீள் பரிசீலனை செய்யுங்கள். உங்களுடைய விவாதத்துகளில் எனக்கு திருப்தி இல்லை, உங்களுடைய அமல்களில் எனக்கு திருப்தி இல்லை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை. நீங்கள் திருப்தி என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் அதனால் அத்தாட்சிகளை வெளிப்படுத்துகிறான். அது காற்றாக வருகிறது, அது வெள்ளமாக வருகிறது, அது கடலாக வருகிறது, அது மண்சரிவாக வருகிறது, அது நிலச்சரிவாக வருகிறது, அது சூறாவளியாக வருகிறது. அல்லாஹுடைய பயமுறுத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியை பற்றி சொல்லுகிறான். சில நேரம் மனிதன் அவனுடைய அறிவை, அவனுடைய பணத்தை, அவனது பலத்தை அல்லாஹுவை விட பெரியது என்று நினைக்க முற்படுவான். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய சக்தி என்ன என்று சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் யார்? புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, சூரத்துல் அன்னாமின் ஒரு ஆயத்து இறக்கப்படுகிறது. ஆயத்துகள் இறக்கப்படும் போது அதை பரக்கத்துக்கு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய அர்த்தத்தை சுவைத்துக் கொண்டே கேட்டார்கள். ஏன்? குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் இறங்கும் போது மலை போன்ற பாரம், அவர்களுக்கு மலையை சுமப்பது போன்ற பாரம். அந்த பாரத்தையே குர்ஆனாக நமக்கு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு கடினமான பாரமான வார்த்தைகளாக குரானை வைக்கிறோம். சில நேரங்களில் ஒட்டகத்துக்கு மேலே போய் கொண்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி இறங்கும், குரானுடைய வசனம் இறங்கும், ஒட்டகத்துக்கு தூக்க முடியாமல் ஒட்டகம் உட்கார்ந்து ஒரு குரானுடைய வசனம் அவ்வளவு பாரம். சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதரின் கால்கள் சஹாபாக்களுடைய காலுக்கு மேலே இருந்திருக்கிறது. அந்த நேரம் வஹி இறங்கும், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய கால் முறிந்து விடுமோ என்று பயப்பட்டோம். இப்பொழுது சூரத்துல் அன்னாமின் இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது. ரப்பு அந்த ஆயத்தில் என்ன சொல்லுகிறான், குல் ஹுவல் காதிர், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் சக்தி பெற்றவன், அவன்தான் சக்தி பெற்றவன். எதற்கு, அலா யபாத அலைக்கும் அஜாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுடைய தலைகளுக்கு மேலால் அஜாபை அனுப்பவன் சக்தி உள்ளவன். ரப்பு அதாவது அனுப்பினா எங்கு ஓடி தப்புற, வருவது அதாவாக இருந்தால் கூரைக்கு ஒளிந்து தப்ப முடியாது, பங்கருக்குள் ஒளிந்து தப்ப முடியாது, குகைக்குள் பூந்து தப்ப முடியாது, அது அதாவாக இருக்குமாக இருந்தால். இதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போனார். சொன்னார்கள், அவுது பிவஜிஹிக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அப்படி மட்டும் அதாப இறக்கிறார். அந்த வசனத்தின் மறுபகுதி வருகிறது, வமின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால்களுக்கு கீழாலும் அதாப அனுப்பலாம், காலுக்கு கீழால் தண்ணி வரலாம், காலுக்கு கீழால் நெருப்பு வரலாம், காலுக்கு கீழால் வேறு வேறு தண்டனைகள் வரலாம். இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் பாதுகாப்பு தேடினார்கள், அஊது பிவஜிஹிக், உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். வசனத்தின் மூணாவது பகுதி இறங்குகிறது, உங்களை பல குழுக்களாக கோத்திரங்களாக ஆக்கி ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை சாட்டி உங்களுக்கு இடையில் பிளவை உண்டாக்கலாம், சண்டையும் சச்சரவும் குரோதமும் உண்டாகிக் கொண்டிருக்கும். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாதா அஹ்வனு மின் தாலிக், முன்னால் சொன்ன இரண்டு தண்டனைகளை விடவும் இது கொஞ்சம் லேசாக இருக்கிறது. தலைக்கு மேலால் வரும் அதாவு பயங்கரம், காலுக்கு கீழால் வரும் அதாவு பயங்கரம். அல்லாஹ் அவனுடைய சக்தியை வெளிப்படுத்த அந்த நிலைமை உண்டாக்குறான். சோதனைகள் வருவது இயற்கையாகவல்ல, மனிதனுடைய செயற்கை. அது இயற்கை என்று பேசுவதே நாஸ்திகருடைய வார்த்தை, இயற்கைவாதிகள் நாஸ்திகர்கள். நாம் இயற்கைவாதிகள் அல்ல, நாம் ஏகத்துவவாதிகள், அல்லாஹ்வை இறப்பாக நம்பியவர்கள், அல்லாஹ்வை ஒருவன் ஏற்றுக்கொண்டவர்கள். எங்களுடைய இறப்பு என்ன சொல்லுகிறான், எங்களுடைய இறப்பு என்ன சொல்லுகிறான், எல்லா முசீபத்துகளும் வாரது உங்களோட கைகளால நீங்க தேடினதுதான். முசீபத்து சும்மா வர்றதில்லை. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தலைவலியாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வறுமையாக இருந்தாலும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வரக்கூடிய சண்டையாக இருந்தாலும், பாவங்கள் தான் அதற்கு காரணம், வேற ஒன்றும் இல்லை. பாவமே அதற்கு காரணம். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும், வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களை வந்து தொடுகின்ற, உங்களுக்கு வருகின்ற எல்லா முசீபத்துகளும் உங்களுடைய கைகளினால் நீங்க தேடிக்கொண்டதுதான். கைகளால் தேடிக்கொண்ட பாவம். சோதனைகள் வருவது அடியார்கள் செய்த பாவத்தினால், ஆனால் அடியான் நான் குற்றவாளி பாவம் என்பதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான், அவன் மற்றவனுக்கு விரல் நீட்டுகிறான், அவனே குற்றவாளி, நான் சுத்தவாளி. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உன்னை சுத்தவாளி என்று சொல்லவே போகாத, உன்னுடைய முழு வரலாறும் ரப்புக்கு தெரியும். உங்களை சுத்தப்படுத்தி பேசாதீங்க. நீங்க நான் நல்லவன், அவன் தான் கெட்டவன். எங்கட வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாலிஹானவர்கள், அடுத்த வீட்டில் உள்ளவர்கள் தான் பாவிகள். இல்லை, சுத்தப்படுத்தாதே. உனது ரகசியம் எனக்கு தெரியும். தக்குவா உள்ளவனை அல்லாஹ் அறிவான். என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறோம்? ஒரு பிரதேசத்துக்கு அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துவது அந்த இடத்தில் உள்ளவர்கள் செய்த தவறு மட்டுமல்ல, அதற்கு முழு நாடு பொறுப்பு சொல்லணும். பாதிக்கப்பட்ட அவர்கள் மீது மட்டும் அந்த பழியை சுமத்தி அவர்களுடைய மனதையும் புண்படுத்த முடியாது. அவர்களுக்கு வந்த சோதனை, அதிலே நம்முடைய பாவங்களும் பங்காக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நேரடியாக சோதிக்காமல் அதை காட்டி எங்களை பார்க்கிறான். இவன் அதனை கண்டு இப்பொழுதாவது இஸ்திக்பார் செய்கிறானா? இல்லை, அடுத்த பிடி நமக்கே வரும். அடுத்த பிடி எங்களுக்கு தான். ரப்புக்கு பிடிப்பதற்கு காற்று தேவையில்லை. ரப்பு பிடிக்க நினைத்தால் கடல் தேவையில்லை. ரப்பு பிடிக்க நினைத்தால் மலை தேவையில்லை. ரப்பு பிடிக்க நினைத்தால் ராணுவம் தேவையில்லை. கண்ணுக்கு தெரியாத படைகளை அனுப்புவான். மதீனா முனவ்வராவை சுற்றி எதிரிகள் முழுமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹந்தக் யுத்தத்திலே சஹாபாக்கள் அதுபோன்ற கருமையான இரவுகளை கண்டதே இல்லை. மதீனாவின் நாலு பக்கமும் கூறிய ஆயுதங்களுடன் எதிரிகள் எந்த நேரம் மதீனாவை அழித்து நாசப்படுத்துவார்களோட பயம். உள்ளே சாமான்கள் பொருள்களை கொண்டு வர முடியாது. கடைகளில் பொருள் இல்லை. மதீனாவின் எல்லா வீட்டிலும் உணவு பஞ்சம். குளிர் வேறு, பசி வேறு வாட்டுகிறது, பயம் வேறு உறுத்துகிறது. அல்லாஹ் என்ன செய்தான் சொல்லுகிறான்? அந்த எதிரிகளை விரட்டுவதற்கு வெளிரங்கத்தில் காற்றை அனுப்பினோம். காற்றுக்கு பயந்து ஓடினது போலதான் உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தது. காற்று மட்டுமல்ல, சஹாபாக்கள் ஆகிய உங்களுடைய கண்களுக்கு தெரியாத சில படைகளும் வந்தார்கள். காற்றையும் அனுப்பினோம், நீங்கள் காணாத படைகளையும் அனுப்பினோம். பிடிக்க நினைத்தால் கண்ணுக்கு தெரியாத படைகளையும் அல்லாஹ் அனுப்பலாம். இதனால் ஒவ்வொருத்தரும் பயப்படும். எல்லோரும் சேர்ந்து செய்த பாவங்களே அப்படியான நிலைமைகள் உருவாக காரணம். எல்லா சோதனைகளும் பாவத்தின் பெருவேறுதான். இதனால் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவர்களுக்கு சில நேரம் மனைவியோடு பிரச்சனை வரும். மனைவியோட பிரச்சனை வரதானே, யாரு குலகத்தில் மனைவியோடு பிரச்சனை வந்தில்லை? வெளியால தெரியுதில்லை, வீட்டுக்குள்ள பிரச்சனை தான். வீட்டுக்குள்ள பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் இருக்கிறதாக இருந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடன் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை வரும், ஆனால் சமாளிக்க தெரியும். சமாளிக்க தெரியும். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எனக்கு மனைவியோடு பிரச்சனை வரும். காலையில் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம், மாலையில முருகி. மனைவியில முகத்தை பார்த்தா கரிச்சட்டிய போல இருப்பாள், ஏதோ கோவ போய். இரவையில சந்தோஷமாக இருந்த மனைவி சுபையில பார்த்தா கோவிச்சுட்டு இருப்பா. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்க? உடனே இஸ்திக்பார் செய்வாங்க. மன்னிப்பு கேட்கிறேன் சொல்கிறார்கள் இமாம் அபூ ஹனீஃபா. சில நேரங்களில் நான் வாகனத்தில் போய்கொண்டிருப்பேன், ஒட்டகத்தில், குதிரையில், கழுதையில். திடீரென்று வாகனம் உட்கார்ந்தும் போக முடியாது என்று மறுக்கும். பிரேக் டவுன். இமாம் அபூ ஹனீஃபா வித்தியாசமாக இஸ்திக்பார் செய்வார்கள். மனைவி முரண்பட்டாலும் இஸ்திக்பார், வாகனம் தடைபட்டாலும் இஸ்திக்பார். ஏன்? ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த மனைவியை எனக்கு வசப்படுத்தி தந்தவன் அல்லாஹ், வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்தவன் அல்லாஹ், இன்று அதே மனைவி எனக்கு எதிராக இருக்கிறாள் என்றால், அந்த வாகனம் நான் நினைத்தது போன்று போக மறுக்கிறது என்றால், வசப்படுத்தியவனை நான் கோபித்திருக்கிறேன், என்னோடு அவன் கோபித்திருக்கிறான், நான் செய்த ஏதோ ஒரு பாவம் என்னுடைய ரப்பை கோபிக்க வைத்திருக்கிறது. இஸ்திஃபார் செய்தால் என்னுடைய ரப்பின் கோபம் தணிந்திடும். எங்கு எங்களுக்கு கனெக்ஷன் இருக்கின்றார்கள், மனைவியோடு உள்ள பிரச்சனைக்கு பாவம் தொடர்பு, வாகனம் ஓடாமல் இருப்பதற்கு பாவம் காரணம், பிள்ளைகள் கட்டுப்படாமல் இருப்பதற்கு பாவம் காரணம், எல்லா முசீபத்துகளுக்கும் காரணம் பாவம் தான். இதனால் தான் புலைல் இப்னு இய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதன் வருகிறார். ஹாஃபிஸ் ஜாபீர் ரஹ்மஹுல்லாஹ் சியரில் இந்த சம்பவத்தை எழுதுகிறான். புலைல் இப்னு இய்யாத் இடத்தில் வருகிறார். அவர் சொல்றார், நான் எவ்வளவோ பாவம் செஞ்சேன், நான் நிறைய பாவம் செய்யறேன். நீங்கெல்லாம் சொல்றீங்க உலமாக்கள், பாவம் செஞ்சா முசீபத்து வருங்கிறீங்களே, எனக்கு அப்படி உண்டுமே இல்லை. இந்த கடையில நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், எனக்கு அழகான வீடு, அழகான மனைவியோடு சந்தோஷமா வாழ்றேன், இந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, கல்வியில் முன்னேற்றம், ஒழுக்கத்தில் முன்னேற்றம், ஊர் மக்கள் என்னை மரியாதைப்படுத்துறாங்க, ஆனால் நான் அந்தரங்கத்தில் நிறைய பாவம் செய்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு சம்பந்தமாக இல்லை. புதைல் இப்னு இய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த மனிதனுடைய அறிவியினத்தை, மடத்தனத்தை புரிந்து கொண்டான். ஒரு கேள்விதான் கேட்டான், உனக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு கண் விழிக்குதா, 4 மணிக்கு எழும்பி தொழுகிறதுக்கு மனம் வருதா? சொன்னாரு, அது கஷ்டம், 4 மணிக்கு கிளம்புற, 4 மணிக்கு கிளம்புறது லேசா, கண்ணை திறக்கலுமா? அதுதான் பாரம் தான். புலைல் இப்னு இய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், விளங்கிக்கோ, இதுதான் உனக்கு வந்துள்ள ஆகப்பெரிய சோதனை. நீ செய்த பாவங்களுக்கு உனக்கு கிடைத்திருக்கும் தண்டனை இது. அவரு கிட்ட, இது என்ன தண்டனை? நல்ல அழகா தூங்கி 6 மணிக்கு கிளம்புற நீ தண்டனை, 4 மணிக்கு கிளம்பி கஷ்டப்படாம 6 மணிக்கு கிளம்புற தண்டனையா? புலைல் இப்னு இய்யாத் ரஹ்மஹுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். தஹஜ்ஜுத் நேரம் என்பது என்ன? அடியார்களின் கவலையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழும்போதே, கடனை சொல்லி அழும்போதே, நோயை சொல்லி அழும்போதே, குடும்ப பிரச்சனையை சொல்லி அழும்போதே, வறுமையை சொல்லி அழும்போதே, அல்லாஹ் அதனை கேட்டுக் கொண்டிருந்து அடியார்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தயாராகிறான். நீ உன்னுடைய பிரச்சனையை அழுதலது சொல்லுவதை கூட அல்லாஹ் கேட்க விருப்பம் இல்லை, அதனால் உன்னை எழுப்பவே இல்லை. ஊருக்கு ஒரு தேவை இருக்குது, ஜனாதிபதி மாளிகைக்கு கடிதம் எடுத்துட்டு போறோம், ஜனாதிபதி எங்களை சந்திக்கவே விரும்பல, சந்தோஷமா? மூஞ்ச பாக்குறதுக்கே ஜனாதிபதி விருப்பம் இல்லை, கேட்லயே துரத்தி விட்டான். கேவலமா இல்லையா? இது போலதான் தஹஜ்ஜுத்து கொண்டு எழும்ப விடாம தூங்க போட்டதே உன்ட அழுகிய கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. நீ செய்த பாவம், எல்லா விபரீதங்களும் பாவத்தால் தான், எல்லா விபரீதங்களும். ஒரு மனிதர் ஹஜ்ரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வருகிறார், ஹசனுல் பஸ்ரீனத்திலே வருகிறார், வந்து சொல்லுகிறார், மழை இல்ல, ஊரில் தண்ணி பற்றாக்குறை, பஞ்சம், தோட்டங்களில் நிறைய வருவாய்கள் வந்து கொண்டிருந்துச்சு, எந்த வருவாய் இல்ல, நிலங்கள் எல்லாம் வெடித்து அப்படியே காஞ்சி போயிருக்கு, என்ன சொன்னாங்க ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், சொன்னார்கள் நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவம் செஞ்சிருக்கிறீங்க, மன்னிப்பு கேளுங்க. அவர் போயிட்டார். கொஞ்ச நாளையில இன்னொருத்தர் வாரார். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தேன் இந்த தொழில், திடீரென்று அந்த தொழில் விழுந்து போச்சு, அது லாஸ்ட், சம்பாத்தியம் எல்லாம் பட்டு போச்சு. என்ன காரணம் சொன்னார்கள் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா, நீங்க பாவம் என்னமோ செஞ்சிருக்கிறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களோட தொழில் வளமாகும். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில் எழுதுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொருத்தர் வருவார். நான் திருமணம் முடிச்சு அழகான ஒரு குழந்தை ஒன்று கிடைக்கணும் என்ற ஆசையோடு திருமணம் முடிச்சேன். அந்த குழந்தை என்ன தந்தையே என்று கூப்பிடணும், வாப்பவா என்று கூப்பிடணும். இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை. திருமணம் முடித்து பல ஆண்டுகள், இன்னமும் பிள்ளை இல்லை, இன்னமும் பிள்ளை இல்லை. சொன்னார்கள் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா, நீங்க என்னமோ தவறு செஞ்சிருக்கிறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பிரச்சனை தீரும். இன்னொருத்தர் சொன்னார், எங்களோட வீட்டில் அழகான தோட்டம் இருந்தது, அந்த தோட்டம் எல்லாம் அப்படியே அழிந்து நாசமடைந்திருக்குது, என்ன செய்யறது? சொன்னார்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. செய்றாங்க. ஒரு மாணவர் இதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார். உஸ்தாதிட்ட போய் கேட்டார், என்ன உஸ்தாத், அஞ்சு பேர் அஞ்சு வகையான பிரச்சனையை சொன்னீங்க, எல்லாருக்கும் ஒரே டேப்லெட் இல்லையா கொடுத்தீங்க, நோய் அஞ்சு மருந்து ஒன்று, எல்லாருக்கும் கொடுத்த மருந்து இஸ்திக்ஃபார். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், அவர்களுக்கு நான் கொடுத்த மருந்து எந்த பாக்கெட்ல இருந்து கொடுக்கல, இது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுக்கு சொன்ன புத்திமதி சூரா நூஹில இருக்கிறது. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய ரப்பிடத்திலே பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்கள், அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு கிடைத்தால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா, மழை இல்லாத பிரச்சனை தீர்ந்துவிடும். வயும்திதுக்கும் அம்மால், பொருளாதாரத்திலே உள்ள அந்த மந்த மந்த நிலை, மயக்க நிலை நீங்கி உங்களுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லாஹ் குழந்தை செல்வத்தை தருவான், அழகான தோட்டங்களை தருவான், அழகான ஆறுகளை கொடுப்பான், எல்லாமே வளமாகும், இஸ்திக்ஃபார் செய்வீர்கள் என்றான். பாவம்னா எல்லாத்துக்கும் காரணம். இதனால் தான் மழை பொழியும் போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. மழை பொழியிறது எவ்வளவு சந்தோஷம், ஒரு மாத காலம் நாடு வறண்டு போனதுக்கு பிறகு மழை பெய்யுது, எல்லாருக்கும் சந்தோஷம். அரபு நாட்டில் மழை பெய்ஞ்ச அரபிகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எங்கட நாட்டிலேயாவது மாதத்துக்கு ஒரு மழையாவது காண்போம், அரபு நாட்டில் மழையே தெரியாது. பாலைவனம், மழை வீழ்ச்சி குறைந்த நாடுகள், மதீனாவின் வானம் இருட்டினால் கொஞ்சம் காற்று வேகமாக வீச ஆரம்பித்தால், புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேலைக்காரராக ஹாதிமாக இருந்தவர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரின் முகத்திலே கவலையின் அறிகுறிகள் தெரியும். வானம் இருட்டினால் முகம் இருட்டிடும், காற்று வீசினால் பயம் தெரியும். இன்னும் விளக்கமாக சொல்றாங்க, முஸ்லீம்ல இருக்கிறது, வானம் இருட்டிவிட்டால் ஒரு சிறு பிள்ளை பயத்தினால் எப்படி தடுமாறுமோ அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் இருட்டி கருப்பானால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இழந்து நிம்மதி இல்லாமல் பயந்து கொண்டு இருப்பார்கள். அங்கிருந்து இங்கு வருவார்கள், இங்கிருந்து அங்கு போவார்கள். துஆ வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா உர்சிலத் இலைஹா வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா உர்சிலத் இலைஹா. காற்றை அனுப்பியிருக்கிறாய், மேகத்தை அனுப்பியிருக்கிறாய், இதில் இருக்கும் ஹைரை கேட்கிறேன், இந்த காற்றும் மேகமும் யாருக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த மக்களுக்கும் ஹைரை கேட்கிறேன், இதில் சர்ருகள் கெடுதிகள் இருந்தால் பாதுகாப்பு தருகிறேன், யாருக்கு இது அனுப்பப்படுகிறதோ இதால் அவர்களுக்கு பாதிப்பு வரப்போகுது என்றால் அதிலிருந்தும் பாதுகாப்பு தருகிறேன். அறிவாளியின் வேலை, அறிவாளிக்கும் அறிவில்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்? அறிவாளி வர முன்னால் திட்டம் போடுவார், வர முன்னால் சிந்திப்பார், அறிவில்லாதவன் வந்த பிறகு செய்தி சொல்லுவார். அறிவுள்ளவர் வரமுன் காப்பார், அறிவில்லாதவர் வந்த பிறகு செய்தி சொல்லுவார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகப்பெரிய அறிவாளி, மனிதர்களே ஆகப்பெரும் அறிவாளி. முழு மதீனாவும் சந்தோஷத்தில் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மேகத்தை கண்டு பயத்தில் உறைந்திருக்கிறார்கள். இதை பார்த்து சகிக்க முடியாம ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முழு மக்களும் மழை பெய்யறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, இந்த ஊருக்கு மழை தேவை, நீங்க மட்டும் ஏன் பயத்தில் உறைந்திருக்கிறீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, ஆது கூட்டத்துக்கு வந்த மேகம் தெரியுதா? ஆது கூட்டம், ஆது சமூதன் கூட்டம் இருந்தாங்க, அவங்களுக்கும் நீண்ட நாள் மழை இல்லாமல் ஒரு பஞ்சம் வந்தது. அதற்கு பிறகு இது போல வானம் கருப்பாக இருட்டியது. அந்த மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து மேகத்தை காட்டி சொன்னாங்க சந்தோஷமாக, ஆதா ஆரிவும் திருநா, மழை பெய்ய வந்திருக்கிற மேகம் என்று சொன்னாங்க. ஆயிஷா, கருப்பு மேகத்தில எல்லாம் மழை இருக்குதுன்னா நினைக்கிறீங்க? அந்த மேகத்துக்கு பின்னால் மக்களை வலிக்க செய்யும் அதாவது இருக்கிறது, அதற்கு பின்னால் சூறாவளி இருக்கிறது, அதற்கு பிறகு வெள்ளம் இருக்கிறது, அதற்கு பிறகு அழிவு இருக்கிறது. பல் ஹுவ மஸ்தாஜல் தும்பிஹி ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நம்பளமான அதாபை சுமந்த காற்று அந்த மேகத்துக்கு பின்னால் இருந்தது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆது கூட்டம் செய்கிற பாவத்தை எனது உம்மத்தில் உள்ளவர்களும் செய்கிறார்கள், அதே மேகம் வரும் வராது என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? என்ன உத்தரவாதம்? என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்கிறோம், எந்த பாவத்தை தான் விட்டு வைத்திருக்கிறோம்? இபாதத்திலே பார்த்தால் அதிலேயும் பாவம். ஒரு நாளைக்கு நாலு நேரம் தொழுகை, மூன்று நேரம் தொழுகை, ரெண்டு நேரம் தொழுகை, வீட்டிலே பத்து பேர் இருக்கிறார்கள், பத்து பேரும் சாப்பிடுகிறார்கள், ஆனால் ரெண்டு பேர் தான் தொழுகிறார்கள். நாம பாவம் என்ன நினைச்சிருக்கிறோம், சாராயம் குடிக்கிறது, தூள் அடிக்கிறது, கொலை செய்கிறது, கொள்ளை அடிக்கிறது, லஞ்சம் கொடுக்கிறது, லஞ்சம் அடிக்கிறது, வட்டிக்கு கொடுக்கிறது, வட்டியை வாங்கிறது, பாவம். ஆனால் ஒரு பருது தொழுகையை விடுவதை பாவம் என்று நினைச்சோமா? பருது தொழுகையை கலா செய்வது பாவம் இல்லையா? அது ஒரு சின்ன பாவமா? சின்ன பாவமா? ஒரு பருது தொழுகையை விடுவது போதும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா முசீபத்துக்கும் காரணம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு பருது தொழுகையை விடுவதனுடைய கவலையின் அளவை மட்டிட்டு காட்டினான். ஒருத்தர் ஒரு அழகான வீடு கட்டி இருக்கிறார், பல கோடி ரூபாய்கள் செலவு, பல கோடி ரூபாய் உழைச்சி கஷ்டப்பட்டு வீடு கட்டினார். அன்றுதான் அந்த வீட்டை இவர் ஆரம்பம் செய்கிறார், ஓபனிங் அன்றுதான். குடும்பமே விருந்துக்கு வந்திருக்கிறார்கள், வீட்டோடு பக்கத்திலே ஒரு பிரமாண்டமான கடை, வீட்டுக்கு கீழே வாகன தரிப்பிடத்தில் அழகான வாகனம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் போது இவர் ஒரு வேலைக்காக பஜாருக்கு போனார். திரும்பி வந்து பார்த்தால் அழகான கட்டடம் அப்படியே இடிஞ்சி விழுந்து உள்ளே இருந்த குடும்பம் ஜனாதாவாக தூக்கி வைக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் மனைவியில ஜனாதா, இன்னொரு பக்கம் பார்த்தால் தாயுடைய ஜனாதா, இன்னொரு பக்கம் பார்த்தா மூத்த மகண்ட ஜனாதா, இன்னொரு பக்கம் சின்ன மகளுடைய ஜனாதா, சகோதரியின் ஜனாதா, மச்சானின் ஜனாதா. வாகனமும் நொறுங்கி போயிருக்குது, கடையும் இடிஞ்சு விழுந்து கோடான கோடி சொத்துக்கள் எல்லாம் நொறுங்கி போயிருக்குது. இந்த காட்சியை கண்டவுடன் அவன் உள்ளத்தில் எப்படி வரும், என்ன முடிவுக்கு வருவான், இவர்களோடு சேர்ந்து நானும் செத்திருக்க கூடாதா நினைப்பானா இல்லையா? நாம் மட்டும் இருந்து ஏன் இந்த கவலைக்கு ஆளாகணும், அவ்வளவு பெரிய ஒரு கவலை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, அசர் தொழுகிய கலா செய்தவருக்கு மட்டும் இதற்கு சமமான கவலை உண்டாகுமா? மன் ஃபாததுஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யாருக்கு அசருடைய தொழுகை தப்பி விடுகிறதோ, அசர் தொழுகையை கலா செய்கிறாரோ, சொத்தும் குடும்பமும் அழிக்கப்பட்டதை போன்றாகும். யார் உலகத்திலே அதை உணர்ந்து அதற்குரிய தௌபாவாக அந்த தொழுகையை எல்லாம் கலா செய்கிறாரோ, கியாமத்தில் தப்புவார். சிலரே தொழுகையை விட்டாலும் அல்லாஹ் உலகத்தில் விட்டு வைத்திருப்பான். இமாம் தாவூதி ரஹ்மத்துல்லாஹி அதற்கு கீழே எழுதுகிறார்கள், அல்லாஹ் சில மனிதர்களுக்கு தொழுகைகளை விட்ட கவலை எல்லாம் சேர்த்து மஹ்ஷருடைய மைதானத்தில் கொடுப்பான். அது எவ்வளவு பெரிய கேவலமாகும். தொழுகையை விடுவது பாவம், அவனை பார்த்து மௌனமாக இருப்பது பாவம், அவனுக்கு சொல்லாமல் வாய் மூடி இருப்பது பாவம். அவன் ஒரு பெரும்பாவம் செஞ்சிருக்கிறான், பெரும்பாவம். பெண்களுடைய உடை, வீட்டில இருக்கும் பெண்களுடைய உடை என்ன, இது அதாவை கொண்டு வராததா? இந்த உடைகள், அவர்கள் புழங்குகின்ற முறைகள், வீடுகள் ஒழுக்கமில்லாமல் இருக்கிற முறைகள் ஜினாவை உலகத்திலே பரத்துகிறது. முகவரி இல்லாத பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மதீனா முனவ்வராவில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே பூகம்பம் ஏற்பட்டது, நிலநடுக்கம். நிலநடுக்கத்தை தான் உலகத்திலே முட்கூட்டி சொல்ல தெரியாது, இன்னும் அறிவு வரல. பூகம்பத்தை யாருக்கும் முட்கூட்டி சொல்லாது. அந்த அறிவை அல்லாஹ் இதுவரைக்கும் மனிதனுக்கு கொடுக்கல, ஆனா சொல்லிக் கொண்டாங்க. சில நாடுகளுக்கு தான் வரும், சில நாடுகளுக்கு வராது. நம்மளுமா இலங்கைக்கு வராது, அது அந்த மத்திய கோட்டிலிருந்து விலகி இருக்கும் நாடு. நம்பேலா, ஏன் பூமிக்கு கீழால் பாரிய வெடிப்பொண்டு இருக்குது என்பதை அல்லாஹ் 1400 வருஷங்களுக்கு முன்னாலே குர்ஆனில் சொன்ன போது இதே அறிஞர்கள் பார்த்து சிரித்தார்கள். பூமிக்கு கீழே எங்க வெடிப்பு இருக்குது என்று 200 வருஷங்களுக்கு முன்னால் தான் வெடிப்பு இருப்பதை ஏற்றுக்கொண்டார்கள். வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக அல்லாஹ் சூரத்து தாரிக்கிலே சத்தியமிட்டான், பாரிய வெடிப்புள்ள, பாரிய பிளவுள்ள பூமி என்று சொன்னான். இது தெளிவான பேச்சு, இது பகடிக்கு சொல்லல, பகடிக்கு சொல்லல. இதனால் எந்த கோட்டுக்கும் பூகம்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பூகம்பம் என்பது அல்லாஹுக்கு வரும் கடும் கோபத்துடைய விளைவாகும். எந்த நாட்டுக்கும் அது வரலாம், எந்த நாட்டுக்கும் வரலாம். மதீனா முனவ்வராவை ஆட்டம் கண்டது சைதுனா உமருடைய காலத்தில். வீடுகள் எல்லாம் ஆடி அசைந்து நின்றன, பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்ததனால் மக்கள் பதறி அடித்துக்கொண்டு வெளியில் ஓடினான். மிம்பரில் ஏறினாங்க, ஏறி என்ன சொன்னாங்க, ஏ மனிதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் இருக்கும் போதே ஆடாத இந்த மதீனாவுடைய பூமி, ஹஜ்ரத் அபூபக்கர் பூமியிலே ஆட்சி செய்யும் போது ஆடாத இந்த பூமி இன்று ஆடுகிறதென்றால் அப்பொழுது இல்லாத பாவத்தை யாரோ இந்த மதீனாவிலே செய்திருக்கிறார்கள். அதனால் இதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை மதீனா முனவராவின் பூமி ஆடுமென்றிருந்தால் யாரையும் மதீனாவில் வசிக்க அனுமதிக்க மாட்டேன், விரண்டு பைத்திரணும். சஹாபாக்கள் உணர்கிறார்கள், பாவமே பூமி அதிர்ச்சிக்கு காரணம். மக்கள் எல்லாம் போகிறார்கள், முஸன்னப் அப்துல் ரஜாக்கில் இருக்கிறது. அதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், ஆயிஷா மா ஹாதிஹி ரஜிஃபா, இது என்ன நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி வருவது எதனால்? விஞ்ஞானம் என்ற பெயர்ல என்னென்னமோ சொல்றாங்க, தட்டும் தட்டும் படுகலாம். சும்மா இருந்த தட்டை யாரு பட வச்ச? யாரு பட வச்ச? ஏன் பட வச்ச? அதை சிந்திக்கலே. யாரு பட வச்சா? ஏன் பட வச்சா? அதுல தாயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நேரத்தை வீணாக்கும் அந்த விதமான பதில்களை சொல்லாமல் ஆன்மீக பதில் சொன்னார்கள். கணவனிடத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ்விடத்திலே படித்த அந்த அறிவை வைத்து பதில் சொல்லுகிறார்கள். பூமி அதிர்ச்சி என்பது என்ன தெரியுமா? ஒரு ஊரிலே மூன்று வகையான பாவம் நடக்கிறது. என்ன பாவம்? இதஸ்தபாஹுஸ்ஸினா, மக்கள் விபச்சாரத்தை ஆகுமான ஒரு காரியத்தை போன்று ஆக்கிக் கொண்டார்கள். எக்கச்சக்கமாக விபச்சாரம், அந்நிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே தொடர்பு, கண்ணால் விபச்சாரம், எழுத்தால் விபச்சாரம், கையால் விபச்சாரம், தொலைபேசியில் விபச்சாரம், படங்களில் விபச்சாரம், நடையில் விபச்சாரம், உடையில் விபச்சாரம். யாருமே அதை பாவம் என்று கூட நினைக்கிறாங்க இல்ல. பாவம் என்று சொன்னால் அவனை அறிவு கெட்டவன் என்று பார்க்கிற அளவுக்கு விபச்சாரம் உயர்ந்திருக்கு. இரண்டாவது சொன்னார்கள், மக்கள் நிறைய போதை வத்துக்களையும் பாவிக்க ஆரம்பிக்கிறார்கள். விபச்சாரம் போதை வத்து, சங்கீத கருவிகளை மிக இன்பமாக மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். மதுபானம், ஆடல் பாடல், சங்கீதம், விபச்சாரம், இந்த மூன்று பாவங்களும் ஒரு இடத்திலே நடக்குமாக இருந்தால் அல்லாஹ் அந்த இடத்தை பார்த்து ரோஷமடைகிறான். அந்த மக்களை சுமந்திருக்கும் பூமியை பார்த்து கேட்கிறான், அந்த பூமிக்கு சொல்கிறான், இவர்களை ஒருமுறை அசைத்து பாரு. அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பூமி அசைக்கிற அசைவுதான் பூகம்பம் என்றாங்க. பூகம்பம் ஏற்படுகிறது என்றால் விபச்சாரம் அங்கே இருக்கிறது, மதுபான பாவனை இருக்கிறது, இன்னொரு என்ன பாவங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதனை சுத்தப்படுத்தவே அல்லாஹ் அந்த தண்டனை ஏற்படுத்துகிறான். நெருப்பால் யாருக்கும் ஆபத்தா? நெருப்பு பத்தி சொத்துகள் நாசப்படுத்தப்படுகிறதா? கடை எரிகிறதா? வீடு பத்தி போயிச்சா? அநேகமான காரணம் ஜகாத்து கொடுப்பதிலே செய்த தவறுதான். ஜகாத்துக்கு கிடைக்கும் விடைதான் ஜகாத்து கணிப்பீடு செய்வதில், ஜகாத்தை உரியவர்களுக்கு கொடுப்பதில் செய்யும் தவறுக்கு வரும் தண்டனை தான் நெருப்பால் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். பாவங்கள் லேசானதல்ல, இதிலிருந்து மீட்சி பெறத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வருடத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான். என்ன சந்தர்ப்பம்? அதுதான் ரமலான். ரமலான் என்ற பெயருக்கு அர்த்தத்தை தேடினாலே அதனுடைய மாண்பை புரியலாம். ரமலான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? சுட்டரிக்கக்கூடியது. அடியானுடைய பாவங்களை சுடுகிற மாதம் ரமலான். எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இடைவெளி உண்டாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய ரப்பே அல்லாஹ், ரப்புக்கும் எங்களுக்கும் இடையிலே தொடர்பு அறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு துஆ செய்தும் கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லை, தொடர்பு அறுக்கப்பட்டிருக்கிறது, இடையிலே பாவம் குவிந்திருக்கிறது. அந்த பாவத்தை அழிக்கவே அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். ரமலானிலே தந்திருக்கும் பிறதான் அமல்களை பாருங்க. பகலிலே நோன்பு, பகலில் நோன்பு, இரவிலே கியாம், முன்னிரவில் தராவீஹ், பின்னிரவில் தஹஜ்ஜுத், முன்னிரவில் தராவீஹ், பின்னிரவில் தஹஜ்ஜுத், கடைசி பத்தில் ஏத்திகாப் இருந்து லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவது பிரதானவர்கள். மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபா, மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபா, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானம் வஹ்திசாபா, ஹதீஸ்னை அடுக்காக அமல்களை சொல்லி அதற்குரிய கூலியாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு பிடிப்பதற்கு என்ன கூலி? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பு பிடிக்க சொன்னது சும்மா அல்ல, இனாமாக அல்ல, கூலி இல்லாமல் அல்ல, கூலிக்குத்தான். என்ன கூலி? நோன்பு பிடித்தால் பாவங்கள் அழியும். தராவீஹ் தொழச் சொன்னது சும்மா அல்ல, தராவீஹ் தொழுதால் பாவம் மன்னிக்கப்படும். தஹஜ்ஜுத் தொழச் சொன்னது சும்மா அல்ல, தஹஜ்ஜுத் தொழுதால் பாவம் மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பை மையப்படுத்தியே ரமலானுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ரமலானில் இருக்கும் ஒரு சிறப்பு தான் குர்ஆன். குர்ஆன் ரமலானில் இருக்கும் ஒரு சிறப்பு. ஒரு மனிதர் ஒரு கடையை துவங்குகிறார், 12 மாதத்திலே துவங்கலாம், எல்லா நாட்களிலும் துவங்கலாம், எல்லாம் நல்ல நாட்டான். ஆனால் அவர் நல்ல மாதம் பார்க்கிறார், நல்ல நாள் பார்க்கிறார். ஏ, அந்த கடை நல்லா நடக்கணும் பார்க்கிறாரா இல்லையா? அல்லாஹுக்கு 12 மாதம் இருந்தது. அல்லாஹ் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து கீழ் வானத்துக்கு இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் ரமலான். ரமலானில் 30 நாட்கள் இருந்தது, அதிலும் ஒரு இரவை தெரிவு செய்தான், அதற்கு பெயர் லைலத்துல் கத்ர். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். ஆனால் தெளிவாக சொல்லலாம், உலகத்திலேயே குர்ஆன் ஓதும் பச்சை சோம்பேறிகள் இருப்பதாக இருந்தால் அது எங்க நாட்டு முஸ்லிம்கள் தான். சோம்பேறிகள். ரமலானிலும் குர்ஆனை கண்ணியப்படுத்தவும் இல்லை. 2015 வந்த ரமலான பாருங்க, எத்தனை ஜுது ஓதினோம், எத்தனை ஜுது. ரமலானுக்கு முன்னால நினைச்சாங்க ஓதுவோம், ஆனால் பெருநாள் என்று அறிவிப்பு வருகிறது. இப்ப திரும்பி பார்க்கிறார், சிலர் குர்ஆனை தொட்டதே இல்லை, சிலர் ரெண்டு பக்கத்தோட, ஒரு ஜுதுவோட, ரெண்டு ஜுதுவோட, மூணு ஜுதுவோட. ஏன் நமக்கு சோம்பறி? ஏன் குர்ஆன் ஓதும் போது சலிப்பு? ஏன் புறம் பேசும் போது இனிப்பு? நேரத்தை வீணாக கழிக்கிறதில் இன்பம்? நன்மைகளில் உள்ள பெருமதியை மனசுக்கு எடுக்கல, காசட பெருமதி எடுத்திருக்கிறோம், நன்மையிட பெருமதி எடுக்கல. காசட பெருமதி தெரியுதா இல்லையா? காசட பெருமதி தெரியுது. டாலர், ஒரு டாலர் 180 ரூபாய்க்கு மாத்தலாம், ஈரோ 170க்கு மாத்தலாம், யூகே பவுண்ட் 207க்கு மாத்தலாம், ரியால் 37க்கு மாத்தலாம், குவைத் தினார் 400க்கு மேல மாத்தலாம். ஒரு சவாப் அது தெரியும், சவாபை எவ்வளவுக்கு மாத்தலாம் அது தெரியும். தெரியாதுதான் சவாபுடைய பெருமதி என்னவென்று இதுவரை யாரும் எழுதல்ல. சில அறிஞர்கள் எங்களுடைய புத்தியால் கிரகிப்பதற்காக மாத்திரம் ஒரு உதாரணம் எழுதுகிறார்கள், ஒரு சவாபுடைய பெருமதி 180 கிலோ தங்கத்தை விட பெருமதியா? ஒரு சவாப். உலகத்தில் எந்த கம்பெனி எல்லாத்துக்கும் சம்பளம் தாரா? உலகத்தில் உள்ள பெரிய ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறார், அவருக்கு வீடு கொடுத்து, வாகனம் கொடுத்து, சம்பளம் மாதம் 1.5 லட்சம் கொடுத்து, வாகன செலவு கொடுத்து, எண்ணெய் கொடுத்து, சாப்பாடு இலவசமாக கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த கம்பெனியும் கூட எல்லாத்தையும் நீங்க காசில எதிர்பார்க்காதீங்க, கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு தனியான பங்களிப்பு தரணும். சும்மா எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? எதிர்பார்ப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய கம்பெனி மட்டும்தான், ரப்பு மட்டும்தான், யாரிடத்திலும் ஒரு செகண்ட் கூட நன்மை இல்லாம வேலை செய்ய சொல்லல. ரப்பு எல்லாத்துக்கும் சம்பளம் போடுறான். இஷா தொழுகைக்கு சும்மா வந்தோம், இஷா தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்தோம், எவ்வளவு சம்பளம் பண்ணா தெரியுமா? வுது செய்வதற்கு தண்ணி எடுக்க சம்பளம், முகத்தை கழுகும் போது சம்பளம், தண்ணி வடியும் போது பாவமும் சேர்ந்து வடிஞ்சிச்சு, கைய கழுக சம்பளம், தலைய மசூதி செய்ய சம்பளம், வுது செய்த பிறகு ஓதிய துஆவுக்கு சம்பளம், ஒவ்வொரு எட்டு வைத்து வரும்போதே காலத்துக்கு சம்பளம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறதுக்கு சம்பளம், தொழுகையில சுபஹானல்லாஹ் ஃபாத்திஹா சூரத்துக்கு மட்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் 60,000 மேற்பட்ட சம்பளம். தொழுகையில் ஓதப்படுகிற ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. சூரா ஃபாத்திஹாவில் 155 அல்லது 156 எழுத்துகள், 100 வீதம் எவ்வளவு கிடைச்சிருச்சு? 15,500. 4 ரக்காத்துகளுக்கும் 62,000 சம்பளம் போடுறான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு. ருக்குக்கு சம்பளம், அதில் ஓதிய தஸ்பீஹுக்கு சம்பளம், சுஜூதுக்கு சம்பளம், அதில் ஓதிய தஸ்பீஹுக்கு சம்பளம், அத்தஹியாத்தில் ஓதிய துஆவுக்கு சம்பளம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொழுகைக்கு பிறகு சொன்னோமே அதுக்கு சம்பளம், 100 தஸ்பீஹுக்கு சம்பளம். துஆவிலே எங்களுடைய தேவைகளை தான் கேட்டோம், அதற்கும் எங்க ரப்பு சம்பளம் போட்டான். எவ்வளவு பெரிய கிருபை ரப்பு! முஃமின் தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஆகப்பெரிய செல்வன். திரும்புற பக்கம் எல்லாம் சம்பரிக்கிறான். ஒரு முஸ்லிமை பார்த்து சிரித்தாலும் சம்பளம், அடி வாங்கி அழுதாலும் சம்பளம். யாரு கொடுப்பான்? யாரு கொடுப்பான்? முள்ளு குத்தினாலும் சம்பளம், காற்றலுக்கும் சம்பளம், தலைவலிக்கும் சம்பளம். குர்ஆன புரட்டி ஓதினா ஒரு குர்ஆன பூர்த்தியாக ஓத ஒரு ஹாஃபிலுக்கு 8 மணி நேரம் போகும். பொதுவாலன்னா ஒரு 10 மணி நேரம் போகும். கஷ்டப்பட்ட ஒரு நாள் போகும். நஷ்டமா? குர்ஆனில் எவ்வளவு எழுத்து இருக்குது! இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லாவுடைய கருத்தை அல்லாமா இப்னு கஸீர் எழுதுகிறார்கள், 320,018 எழுத்துகள். 320,018 எழுத்துகள் குர்ஆனில் இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 என்று போட்டால் 8 மணித்தியாலத்தில் 3.5 மில்லியன் சம்பாதிக்கிறான். இந்த நன்மையை மனசில் எடுத்தா குர்ஆன் ரமலானில் கைக்கு வராதா? 3.5 மில்லியன் தராவீஹிலே ஹாஃபில் குர்ஆனை ஓதுகிறார். அதை கேட்க சோம்பேறி பின்னால உட்கார்ந்திருக்கிறான். தொழுகையில் ஓதப்படும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 100. 30 நாட்களிலும் 30 மணித்தியாலங்கள் தான் செலவழிந்திருக்கும். ஒரு தராவீஹுக்கு 1 மணித்தியாலம். 30 மணித்தியாலம் என்பது 1.5 நாள். இதிலே சம்பாதிச்ச கணக்கென்ன? 3.5 கோடி. 3.5 கோடி ரூபா இல்ல, 3.5 கோடி சவாப். இதனால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குடன் ரமலானுடைய இரவில் குர்ஆனுடைய ஹல்கா போடுவாங்க. ஏனைய காலங்களில் அப்படி ஹல்கா இருக்காது. மலக்குகளின் தலைவர் சையதுனா ஜிப்ரீலும் மனித குலத்தின் தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹும் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து பரஸ்பரம் ஒவ்வொரு ஜுசு ஓத கேட்கிற இரவுகள் ரமலானில் தான். இன்னொரு படிப்பினையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள். வயது போக போக நம்மவர்கள் இபாதத்தை குறைக்கிறாங்க. சொல்லுவாங்க, முந்தியம்மா நின்று தொழுதும் இப்ப கஷ்டம், முன்னால ஒரு ஜுசு ஓதினோம் இப்ப கஷ்டம், அரையாக்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, இவ்வளவு காலமும் ஒரு இரவில் ஒரு ஜுசு ஓதின ஹஜ்ரத் ஜிப்ரீல் இந்த ஆண்டு எனக்கு 63 வயசாச்சு, இந்த ஆண்டு 2 ஜுசு ஓதுறாங்க. என்னவோ தெரியாது, நான் நினைக்கிறேன் இந்த ஆயுள் முடிய போகுது போல இருக்கு. வயது போக போக கபரை சந்திக்கும் நாள் நெருங்குதா, ஒரு ஜுசுவை ரெண்டாக்குறார்கள். எல்லா காலங்களிலும் 10 நாள் ஏத்திக்காப் இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்திலே ஏத்திக்காக இருக்கும் ரசூலுல்லா மௌத்தாகிற வருடம் 20 நாள் ஏத்திக்காக இருந்தார். எங்கள எத்தனை பேர் 10 நாள் மஸ்ஜிதுல ஏத்திக்காக இருந்திருக்கிறோம்? எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறோம்? ஏத்திக்காக இருக்கிறதுல சண்டை இருக்கா? எல்லோரும் ஒருமித்து ஏற்றுக்கொண்ட ஒரு சுன்னாதான ஏத்திக்கா. அதிலும் தெளிவாக எழுதுகிறார்கள், ரமலானின் கடைசி பத்தில் உட்காரும் ஏத்திக்கா ஆகப்பெரிய சுன்னத்தின் வாக்கதா. வயசு 40 ஆச்சு, வயசு 50 ஆச்சு, வயசு 60 ஆச்சு, வயசு 70 ஆச்சு, ஒரு ரமலான் இல்லையாவது 10 நாள் ஏத்திக்காக இருந்திருக்கிறோமா? அல்லாஹுடைய ரசூலுடன் முஹப்பத்தா போலி முஹப்பத்தா? தலைவரை பின்பற்றுகிறோமா? தலைவரை பின்பற்றாமல் உதைகிறோமா? ஒரு 10 நாள் ஏத்திக்காக இருக்க இன்னும் மனசு வரல, எவ்வளவு பெரிய நஷ்டவாய். இவ்வளவு பெரிய மஸ்ஜிதுல் கபீர், பெரிய வள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவியிலே ஹயாத்தாக்கப்பட்ட, ஒவ்வொரு வருடம் யுத்தத்துக்கு போன 2 வருடங்களை தவிர பத்ருக்கு 1 வருடம், ஃபத்ஹு மக்காவுக்கு 1 வருடம், அடுத்த எல்லா வருஷமும் அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி பத்திலே முழுக்க ஏத்திக்காக இருந்தார்களே, எத்தனை பேர் இந்த மஸ்ஜிதில் இருக்கிறாங்க? ஏன் இருக்கல்ல? ஏன் மனம் வரவில்லை? காசிக்கு இருக்கிற மதிப்பு ஏத்திக்காப்புக்கு இல்லை. காசிக்கு மதிப்பு இருக்குது, ஏத்திக்காப்புக்கு மதிப்பு இல்லை. ஆகவே எல்லா வீடுகளிலும் இஸ்திக்பாரை அதிகப்படுத்துங்கள். ஆண்களும் இஸ்திக்பார் செய்யுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்க, இஸ்திக்பார் செய்யுங்கள். எல்லா வீடுகளிலும் நோன்பு பிடியுங்கள், எல்லோரையும் பிடிக்க வையுங்கள், எல்லோரையும் தொழ வையுங்கள். வீட்டில இருக்கும் பெண்கள் ஆண்களை தொழுகைக்கு விரட்டியாவது அனுப்புங்கள். வீடுகளில் குர்ஆன் ஓதுங்கள், மஸ்ஜிதை குர்ஆனினால் ஹயாத்தாக்குங்கள், தஹஜ்ஜுதை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானை கொண்டு எங்களை மன்னிப்பான். ரமலான் முடிவதற்குள் அல்லாஹுவை நெருங்கும் ஒரு தக்குவாதாரியாக மாறுவது நிச்சயம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருகின்ற ரமலானை மிகச் சிறப்பான முபாரக்கான ரமலானாக கழிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்தொரு பாவங்களின் காரணமாகவும் நன்மைகளிலிருந்து எங்களை தூரமாக்காமல் நீ பாதுகாத்திருவாயா? நீ மிக பெரும் கிருபையாளன் யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வாயா? எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயா? நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களையோ ஏனைய மக்களையோ தண்டித்து விடாமல் அவர்களுடன் நீ இரக்கமாக நடந்து கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், வருகின்ற ரமலானை முபாரக்கான ரமலானாக ஆக்குவாயா? சலாமத்தும் ஆஃபியத்தும் அம்னும் அமானும் உள்ள ரமலானாக ஆக்குவாயா? பயமோ பீதியோ அச்சமோ வராத ரமலானாக ஆக்குவாயா? நோய்களை கொண்டு, கடனை கொண்டு, குடும்ப பிரச்சனைகளை கொண்டு சோதிக்கப்படாத ரமலானாக ஆக்குவாயா? எந்தெந்த அமால்களை கொண்டு ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ரமலானை கௌரவப்படுத்தினார்களோ அந்த அமல்களில் ஈடுபட எங்களுக்கும் நீ கிருபை செய்தருவாயா? குர்ஆன் ஓதுவதிலே இன்பத்தை தருவாயா? தராவியுடைய தொழுகையில் இன்பத்தை தருவாயா? தஹஜ்ஜு தொழுகையில் ஒரு உற்சாகத்தை தருவாயா? நோன்பை நோன்பாக பிடிப்பதற்கு நீ கிருபை செய்வாயா? உடல் உறுப்புகளும் நோன்பு வைக்கின்ற நிலைமை உருவாக்குவாயா? யா அல்லாஹ், தொழுகை இல்லாதவர்களுக்கு தொழுகையை நசீபாக்குவாயா? யாரெல்லாம் பாவங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் பாவத்தின் கொடுமையை நீ உணர்த்துவாயா? பாவத்திலிருந்து அவர்களையும் பாதுகாப்பாயா? எங்களையும் பாதுகாப்பாயா? பூரா உம்மத்தை நீ பாதுகாத்துருவாயா? யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த மஸ்ஜிதை சிறந்தொரு மஸ்ஜிதாக ஆக்குவாயா? இந்த மஸ்ஜிதிலே ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே என்ன அமல்கள் செய்தார்களோ அந்த அமல்களை ஹயாத்தாக்கும் மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செய்தருள்வாயா? நாட்டிலே உள்ள ஒரு தாய் மஸ்ஜிதாக நீ கபூல் செய்வாயா? அமல்களுக்கு முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக நீ கபூல் செய்வாயா? ரப்பே ரஹ்மான், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு துஆக்களை நீ கபூல் செய்தருள்வாயா? ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அந்த சமீல் அலீம், وتب علينا يا مولانا انك انت التواب الرحيم.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.